பாஸ்டர் இளங்கோவன் இயேசுதாஸ் அவர்கள் நம்முடைய இந்தியாவிலே எல்லா பட்டணங்களிலேயும் தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாக அவர்கள் இதுகாரம் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். கழிந்த 36 ஆண்டு காலமாக உலகத்தின் பல இடங்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாக அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். இளங்கோவன் இயேசுதாஸ் என்று சொன்னால் ஒருவேளை காஞ்சிபுரம் பட்டணத்திலே வாழுகின்ற மக்களுக்கு புதிதாக இருக்கலாம். ஆகவே அவர்கள் பெற்ற தேவ ஞானத்தை இந்த பட்டணத்து மக்களும் பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர் பெற்ற அந்த அறிவை நீங்களும் அறிந்து அதை உலக மக்களுக்கு இந்த பட்டணத்தில் உள்ள மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இளங்கோவன் இயேசுதாஸ் அவர்களை நாங்கள் இந்த கூட்டத்திலே இங்கே வந்து பேசும்படியாக நாங்கள் அழைத்த போது அவர்கள் பல இடங்களிலே பல கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் அண்மையிலிருந்து ஒரு பூனாவிலே ஒரு கூட்டத்தை முடித்து இங்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த உலக ஞானத்தையும் அதிகமாக அவர்கள் பெற்றவர்கள். வெளிநாடான பிலிப்பைன்ஸ் நாட்டில தன்னுடைய மாஸ்டர் டிகிரி அவர்கள் இந்த வேத சார்பான இந்த பட்டப்படிப்பை அவர்கள் முடித்துக்கொண்டு உலகத்தில் பல இடங்களிலே ஊழியத்தை செய்துவிட்டு குறிப்பாக பிலிப்பைன்ஸ் நாட்டில பலஸ்தீனா நாடுகளிலே பலவிதமான பாசைகளிலே அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை மக்கள் எல்லாம் அனைவருக்கும் அவர்கள் அறிவித்து வந்திருக்கிறார்கள். பாஸ்டர் இளங்கோவன் இயேசுதாஸ் அவர்கள் இந்த பட்டணத்திற்கு வந்திருப்பது இந்த பட்டணத்துள்ள ஏராளமான மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவ ஞானத்தை அவர்கள் இங்கே கொண்டு வரத்தக்கதாக இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த முதல் நாளில் உங்கள் அனைவருடைய சார்பிலேயும் இங்கே இந்த வட்டாரங்களிலே பணி செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய சார்பிலேயும் அவர்களையும் வரவேற்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆகவே திரு முத்தையா சாமுவேல் முத்தையராஜ் அவர்களை நம்முடைய பட்டணத்தின் சார்பாக, இந்த ஊரின் சார்பாக, இந்த ஊரில் உள்ள இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் சார்பாக அவர்களையும் நான் வரவேற்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன்.
என்றும் நிலைத்து வாழ உந்தனருள் வேண்டுமே, நீரே என் தஞ்சமே, பரம தந்தையே, உம்மை தோத்தரிப்பே. என்றும் நிலைத்து வாழ உந்தனருள் வேண்டுமே,
பவரே, இணையில்லா பிரபுவே.
தஞ்சமே பரம தந்தையே.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த கூட்டத்திற்கு வரவேற்கிறேன். இந்த கூட்டத்திற்கு ஒழுங்கு செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா வல்ல இறைவன் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும் மேன்மையையும் கிருபிகளையும் பெருக செய்வாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மேன்மையும் இறக்கங்களையும் கட்டையிடுவாராக. இந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த நகரத்தின் அதிகாரிகளுக்கும் இந்த நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கும் விசேஷமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரும்படியாக நான் பிரார்த்திக்கிறேன். நாங்கள் உங்கள் மத்தியிலே விருந்தாளிகளாக வந்திருக்கிறோம். எங்கள் ஊரும் எங்களுடைய நாடும் மற்ற காரியங்களும் வித்தியாசமானது. என்றாலும் உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய தூதுகளை சொல்வதற்காக ஆண்டவர் எங்களை அனுப்பியிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம். கூட்டத்திற்கு வருகிற உங்களுக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் விசேஷமான தூதுகளை வைத்திருக்கிறார். நீங்கள் வாழ்வடைய, பலமாக வாழ, தேவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, நம்முடைய வாழ்வில் நாம் உயர்ந்து வாழத்தக்கதான அநேக விசேஷமான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இந்த சாயங்கால வேளையிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வருவதோடு மட்டுமல்ல, குடும்பத்தோடு வாருங்கள், பிள்ளைகளோடு வாருங்கள், இன்னும் அநேகரையும் அழைத்துக் கொண்டு வரும்படி எங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அநேகரை அழைத்துக் கொண்டு வருவதிலே ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகத்தின் பெரும் மக்கள் அநேகருடைய சரித்திரத்தை நான் வாசித்திருக்கிறேன். அதிலே ஒருவரை பற்றி நான் அதிகமாக வாசித்தது உண்டு. அமெரிக்க நாட்டின் குடியரசு தலைவராக இருந்த அவர், ரூஸ்வெல்ட் என்று அவருடைய பெயர். இன்றைக்கு அமெரிக்கர்கள் மத்தியிலே பிரசிடென்டாக இருந்து அதிகமாக அமெரிக்கருடைய உள்ளத்தை கவர்ந்தவர் அந்த ரூஸ்வெல்ட் என்ற பிரசிடென்ட். அந்த தலைவரை பற்றி நான் வாசிக்கும் போது ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். அவர் அமெரிக்க நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்த சமயத்தில் அமெரிக்க நாட்டினுடைய நிலைமை வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தது. ரஷ்ய நாடு முன்னாலே வந்து கொண்டிருந்தது, சைனா எழும்பி வந்து கொண்டிருந்தது, பக்கத்து தீவுகளிலே கம்யூனிஸ்ட் காஸ்ட்ரோ என்பவர் வந்து அமெரிக்க நாட்டிலே கம்யூனிசத்தை புகுத்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருந்தது. அமெரிக்க நாடு ரஷ்யாவோடு நிகராக இருக்குமா, சமமாக இருக்குமா, சைனாவை மீறி அது உலகத்தின் முதல் நாடாக இருக்குமா, இப்படிப்பட்ட சிக்கலான காலத்தில் பிரசிடென்டாக குடியரசுத் தலைவராக இருந்தவர் ரூஸ்வெல்ட். அந்த மனிதன் அமெரிக்க நாட்டை உருவாக்கி அதை மிகவும் ஸ்திரப்படுத்தி இன்றைக்கு காணும்படியான ஒரு மகா உன்னதமான ஒரு நிலைமையிலே இருக்கும்படியான அஸ்திபாரத்தை போட்டவர் அவர். அவருடைய வாழ்வில் நான் படித்த ஒன்று என்னுடைய உள்ளத்தை அதிகமாக தொட்டது. ஏராளமான பிரச்சனைகள், நாட்டிலே ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கும் போதெல்லாம் அவர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து இரவு நேரங்களிலே வானத்தை நோக்கி பார்ப்பாராம். அந்த வானத்திலே காணப்படுகிற நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் நோக்கி பார்த்து அதை பற்றி சிந்தித்து, ஓ கிரேட் காட் ஹெல்ப் மீ, உன்னதமான ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை செய்யும் என்று சொல்லி அவர் தன்னுடைய வீட்டுக்குள்ளே போவாரா. வானத்தை பார்த்து வாழ்ந்தவர் அவர், வானத்தை பார்த்து இறைவனை அறிந்தவர் அவர், வானத்தை பார்த்து அந்த இறைவன் கையில் தன்னுடைய பிரச்சனைகளை ஒப்படைத்து அமெரிக்க நாட்டை பெரும்படியாக உருவாக்கினவர் அவர். அப்படிப்பட்ட அந்த மகானுடைய அந்த வாழ்க்கையை நான் பார்க்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற ஏராளமான பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளை பற்றின பிரச்சனைகள், உத்தியோகத்தை பற்றின பிரச்சனைகள், இப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகளை வைத்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வானத்தை நோக்கி பார்த்து இன்றைக்கு நம்ம வாழ்வோமானால், உண்மையாகவே நம்முடைய வீடும் நம்முடைய உத்தியோகமும் அல்லது நம்முடைய பிள்ளைகளும் வளமாக வாழ்வார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. நீங்கள் நன்கு வாழ்ந்திட, நலமாக சுகமாக வாழ்ந்திட, வாழ்வின் பிரச்சனைகள் தீர்ந்திட வான் நோக்கி பாருங்கள். உலகத்தை ஆண்டிட, உன்னதமாக உயர்ந்திட வான் நோக்கி பாருங்கள் என்று ஒரு பெரியவர் சொன்னார். திருமறையில் தீர்க்கதரிசியாக ஏசாயா ஒரு விசேஷமான ஒரு அறைகோவலை விடுகிறார். ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரத்திலே 26வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 40:26, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மை இந்த விவிலியத்தின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் வானங்களை நோக்கிப்பார் என்று அழைக்கிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அந்த நீலவானத்தில் தோன்றுவது என்ன? அந்த நீலவானத்தில் காணப்படுகிற அந்த நட்சத்திரங்கள், அவைகள் உங்களுக்கும் எனக்கும் சொல்வது என்ன? நம்முடைய வாழ்வுக்கு அவைகள் வழிகாட்டிகளாகுமா? ஆகவே உங்கள் கண்களை ஏறெடுத்து நீங்கள் அந்த நட்சத்திரங்களை பாருங்கள் என்ற ஒரு அழைப்பை ஆண்டவர் விடுவிக்கிறார். இந்த உலகத்தின் மக்கள் இன்றைக்கு பற்பல விதமான பிரம்மாண்டமான சூழ்நிலையில இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, இப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக கொடுக்கிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அப்படியானால் நம்முடைய கண்களை நாம் ஏறெடுத்து பார்க்கும்போது நாம் எதை காண்கிறோம் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். வேத புத்தகத்தை இப்பொழுது உங்கள் கையிலே கொடுக்கிறார்கள். நான் வேத வசனங்களை வாசிக்கும் போது அந்த பக்கத்தையும் சொல்கிறேன். ஆகவே நீங்கள் அதை வாசித்து அந்த பக்கங்களை நீங்கள் புரட்டி அந்த வேத வசனங்களை நீங்களாக வாசிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு உங்கள் மத்தியிலே கேட்டுக்கொள்கிறேன். வேத வசனங்களை எடுத்து நீங்களாக வாசிக்கும்படியாகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இங்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த விசேஷமான அந்த தூது, வானத்தை நாம் பார்க்கும்போது அங்கே காண்பது என்ன? 5வது நூற்றாண்டிலே கிறிஸ்துவுக்கு முன்பாக வாழ்ந்த அனக்சிகரஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய கிரேக்க வான சாஸ்திரி ஒரு சமயத்தில் அவர் எழுதினார், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பிறந்திருப்பதே நமது பிறப்பின் நோக்கமே அதுதான் என்று அவர் ஆணித்தரமாக எடுத்து சொன்னார். நம்முடைய பிறப்பின் நோக்கமே நட்சத்திரங்களை பற்றி, சூரியனை பற்றி, சந்திரங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவர் அப்படி சொன்னார் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தோமானால் நமக்கு தெரியும். இப்பொழுது நம்முடைய உலகத்திற்கு காலையில பகல்ல பிரகாசிக்கிற அந்த சூரியன், அந்த சூரியன்களுக்கு தான் நட்சத்திரம் என்று பெயர். தன்னில் தானே சுய ஒளிய உடைய வான மண்டலங்களிலே காணப்படுகிற அந்த பெரும் பிம்பங்கள், அவைகளுக்கு நட்சத்திரங்கள் அல்லது சூரியன்கள் என்று பெயர். இன்றைக்கு இந்த வான மண்டலத்தை ஆராய்ச்சி செய்து விஞ்ஞானிகள், வான சாஸ்திரிகள் நமக்கு ஏராளமான காரியங்களை எடுத்து அங்கே சொல்லியிருக்கிறார்கள். 1609வது ஆண்டிலே கிறிஸ்துவுக்கு பின்பு இத்தாலி நாட்டை சேர்ந்த கலிலியோ என்று சொல்லப்பட்ட ஒரு வான சாஸ்திரி ஒரு ரிஃப்ளெக்டர் லென்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு தூரதிருஷ்டி கண்ணாடியை உருவாக்கினார். அதன் மூலமாக அவர் பார்த்தபோது அநேக ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை, சூரியன்களை அவர் கண்டார். நம்முடைய உலகத்தில் அக்கம் பக்கமாக இருக்கிற அநேக கிரகங்களையும் அவர் பார்த்தார். 1668வது ஆண்டிலே எடிசன் என்று சொல்லப்பட்ட அவர், நியூட்டன், நியூட்டன் என்று சொல்லப்பட்ட அந்த விஞ்ஞானி இன்னொரு பெரிய ஒரு தூரதிருஷ்டி கண்ணாடியை அவர் உண்டாக்கினார். அதற்கு ரிஃப்ளெக்டர் லென்ஸ் என்று பெயர். அதுல அவர் பார்த்தபோது இன்னும் அதிகமான நட்சத்திரங்களையும் சந்திரன்களையும் சூரியன்களையும் அவர் கண்டார். 1937 ஆண்டில குரோட்டி ராபர்ட் என்று சொல்லப்பட்ட அமெரிக்க நாட்டை சேர்ந்த அவர் ரேடியோ டெலிஸ்கோப் என்ற ஒரு டெலிஸ்கோப்பை அவர் உண்டாக்கினார். ரேடியோ ஒலிக்கதிர்களை அல்லது கதிர்களை இந்த தூரதிருஷ்டி கண்ணாடியோடு இணைத்து மற்ற உலகங்களிலே இருந்து வருகிற சத்தங்கள் மற்ற காரியங்களை ஆராய்ச்சி செய்து மற்ற உலகங்கள் சூரிய சந்திரன்கள் இவைகளில் உள்ள காரியங்களை அறிந்து கொள்வது அந்த ரேடியோ டெலிஸ்கோப் என்று சொல்லப்பட்ட அதை அவர் உண்டாக்கினார். பின்பு இப்பொழுது கிரகங்களை செயற்கை கிரகங்களை அனுப்பிக் கொண்டிருப்பார்கள் சேட்டலைட். அந்த கிரகங்களின் மூலமாக வான மண்டலத்துக்கு மேலே ஆகாய மண்டலத்துக்கு மேலே அநேக மைல்கள் மேலே மிதந்து கொண்டிருக்கிற அந்த சேட்டலைட் அந்த செயற்கை கிரகங்கள் அந்த கிரகங்களிலே கருவிகளை வைத்து இப்படிப்பட்ட சூரிய சந்திரன்கள் எல்லாவற்றையும் படம் பிடித்தார்கள். சேட்டலைட் அஸ்ட்ரானமி வானசாஸ்திரம் என்று அதற்கு பெயர். பின்பு அதைவிட ஒரு படி ராடார் என்ற அந்த கருவிகளை உபயோகித்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மைல் கந்த பக்கம் அந்த உலகங்களிலே நம்முடைய உலகம் ஒரு சிறிய உலகம். இந்த சிறிய உலகத்தை ஆண்டவர் நேசித்தார் என்று இந்த வேதம் நமக்கு அங்கே சொல்கிறது. ஆகவே இந்த நட்சத்திரங்களை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நடத்தி வருகிறார். இந்த நட்சத்திரங்கள் வேகமாக அங்கே போய் கொண்டிருக்கிறது, மிக வேகமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறது, தன்னுடைய பாதையிலே சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய சூரியன் இந்த எல்லா கிரகங்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு வினாடிக்கு 12 மைல் தூரத்தில் 12 மைல் வேகமாக 12.5 மைல் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு மணி நேரத்துக்கு 45,000 மைல் பிரயாணம் செய்கிறது. ஒரு மணிக்கு நம்முடைய சூரியன் 45,000 பிரயாணம் செய்கிறது. இந்த உலகம் நம்முடைய உலகமானது இந்த சூரியனை சுற்றி 18 மைல் ஒரு செகண்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 648,000 மைல் அங்கு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகங்கள் இந்த நட்சத்திரங்கள் பிரம்மாண்டமான இந்த நட்சத்திரங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறதா அந்த பாதையில ஒன்றோடு ஒன்று மோதிவிடாதா, ஒன்றோடு ஒன்று இடித்துக் கொள்ளாதா? அப்படியே இடித்துக் கொள்ளுமானால் மோதிக்கொள்ளுமானால் இந்த கிரகங்கள் எல்லாம் சுக்கு நூறாக வெடித்து ஒன்றுமில்லாமல் போய்விடுமே. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வான சாஸ்திரத்தை படித்தவர்கள் பிரமிக்கிறார்கள். இத்தனை உலகங்களா, இத்தனை சூரியன்களா, இத்தனை சந்திரன்களா? சில சூரியன்கள் எவ்வளவு பெரிதாக பிரம்மாண்டமாக இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து அவர்கள் பிரமித்து இப்படிப்பட்டவைகள் எல்லாம் எப்படி வந்தது, இப்படிப்பட்டவைகளை யார் தாங்குகிறார்கள், யார் நடத்துகிறார்கள், யார் காப்பாற்றுகிறார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வியை இந்த வானசாஸ்திரிகள் நமக்கு முன்பாக வைக்கிறார்கள். இன்றைக்கு மனிதன் ஓரளவு படித்துவிட்டு கடவுள் இல்லை என்று சொல்கிறார். ஹாக்கிங் என்று சொல்லப்பட்ட அந்த முதன் முதலாவதாக ரஷ்யா இந்த செயற்கை கிரகத்தில் பறந்து வந்த அந்த மனிதன் கீழே வந்தவுடனே கொக்கரித்தான், தெரித்தான், நான் வானமண்டலத்தில் அங்கே மிதந்தேன், அங்கே ஆண்டவரை காணவில்லை, கடவுளை காணவில்லை என்று அவர் சொன்னார். இப்படி கடவுள் இல்லை என்ற ஒரு தத்துவத்தை இந்த உலகத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த வான மண்டலத்தை ஆராய்ச்சி செய்கிற இந்த ஆராய்ச்சியில நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த கோடான கோடி நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினது யார், இனி மெனிவே என்ற அந்த கேள்விக்கு பதில் நாம் சொல்லும் போது திருமறை அதை குறித்து விசேஷ விதமாக பேசுகிறது. சங்கீதம் 19வது சங்கீதத்திலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை குறித்து எழுதும் போது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது.
ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. அப்படியானால் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தேவனுடைய கிரியைகள், அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். நான் இப்பொழுது வாசித்த அந்த வசனத்தில் ஏசாய 26 இவைகள் எல்லாவற்றையும், 40:26 வசனம், இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் யார், அவைகளை லட்சத்திட்டமாக புறப்பட பண்ணினவர் யார் என்ற அந்த கேள்வியை அங்கே கேட்கிறோம். ஆகவே இந்த நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது முதலாவது கேள்வி, இவைகள் எல்லாவற்றையும் யார் உண்டாக்கினது? அந்த கேள்விக்கு பதில் திருமறை நமக்கு என்ன சொல்கிறது என்றால், இறைவன் இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஏராளமான வசனங்கள் அங்கே இருக்கின்றன. பிரான்ஸ் நாட்டினுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கலானால், 1798 அங்கு பிரான்ஸ் நாட்டில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. அந்த புரட்சியினுடைய ஒரு சித்தாந்தம், கடவுள் இல்லை, பகுத்தறிவது என்பது தேவன் என்று அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆகவே அந்த பிரான்ஸ் நாட்டின் சிப்பாய்கள் அந்த நாடு முழுவதுமாக பரவி அந்த நாட்டிலே இருக்கிற கிறிஸ்தவ கோவில்கள் எல்லாவற்றையும் இடித்தார்கள். அப்பொழுது ஊருக்கு வந்து அநேக சிப்பாய்கள் அந்த கோவிலில் இருக்கும்போது அந்த கோவிலை சார்ந்த டீக்கன் ஒரு பெரியவர் அங்கே வந்து கண்ணீர் விட்டு அழுதார். ஐயா, கோவில்களை இடிக்காதீர்கள். அந்த சிப்பாய்கள் கேட்கவில்லை. கடவுள் என்ற ஒரு ஞாபகம் இந்த கோவில்களிலே இருக்கிறது, அந்த ஞாபக சின்னத்தை நாங்கள் அழித்து விட போகிறோம், இனிமேல் கடவுளே இல்லை என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் உண்டாக்க போகிறோம் என்று அவர் சொன்னார். அப்பொழுது அந்த பெரியவர் அந்த சிப்பாய்களை பார்த்து சொன்னார், இந்த உலகத்திலே நாங்கள் கட்டின இந்த கோவில்களை நீங்கள் இடிக்கலாம், அதை தரமட்டி மாற்றிவிடலாம், ஆனாலும் இறைவன் என்ற அந்த கொள்கையை நீங்கள் தரைமட்டமாக்க முடியாது, இடித்துவிட முடியாது, அழித்துவிட முடியாது. வானத்தை நோக்கி பார்ப்போம், அங்கே காணப்படுகிற நட்சத்திரங்களை பார்ப்போம், அங்கே காணப்படுகிற சூரிய சந்திரங்களை நாங்கள் பார்ப்போம், அவைகள் எங்களை கடவுளை பற்றி சொல்லும். அந்த வான மண்டலத்தை நோக்கி பார்த்து இவைகள் எல்லாவற்றையும் படைத்த ஒரு பரம்பொருள், ஒரு ஆண்டவர் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். இந்த கோவில்களை இடிக்கிற நீங்கள் அந்த ஆகாயத்த மண்டலத்தோட நட்சத்திரங்களை இடித்து தள்ள முடியுமா என்று கேட்ட. வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. In many ways, stars are outstanding symbol of God. அப்படியானால் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தேவன் உண்டு என்பதற்கு ஒரு உபகாரணமாக இருக்கிறது என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். திருவள்ளுவர் நாயனார் இதை பற்றி பேசும்போது, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலக என்று சொன்னார். ஆண்டவரால் தான் இந்த உலகங்கள் உண்டு பண்ணுகிறது. ஆண்டவர் என்பவர் தான் இந்த உலக அண்ட சராசரங்களின் அடிப்படையான காரணம் என்று அவர் சொன்னார். கற்றதனால் ஆயவையன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் என்று அவர் சொன்னார். வாலறிவனாகிய இறைவனை நீங்கள் வணங்காவிட்டால் நீங்கள் எவ்வளவு படித்ததில் என்ன பிரயோஜனம் என்று அவர் பேசினார். கவிமணி தேசிய விநாயகம் இல்லை, நம்முடைய நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, இதை நாம் அறிந்திட வேண்டாமோ என்று பாடினார். ஆகவே நம்முடைய முற்பதாக்கள் இறைவன் உண்டு என்று வழிபட்டார்கள். இறைவனை அதிகமாக விசேஷமாக தன்னுடைய வாழ்நாளிலே அவர்கள் வணங்கினார்கள். இறைவன் ஒருவர் உண்டு, தேவனுடைய பிள்ளைகள், இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த இறைவன் ஆண்டவராக, அந்த இறைவன் நமக்கு தகப்பனாக, அந்த இறைவன் நமக்கு தாயாக இருக்கிறார் என்பதை திருமறை நமக்கு விசேஷமாக நமக்கு சொல்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் நாம் அனாதிகள் அல்ல, குரங்கிலிருந்து வந்தோம் என்று மனிதன் இன்றைக்கு சொல்கிறேன். அந்த குரங்கு நமக்கு அடைக்கலமாக இருக்க முடியுமா, நமக்கு ஆதரவளிக்க முடியுமா, நம்மை பாதுகாக்க முடியுமா? அப்படி அல்ல. அண்ட சராசரங்களை படைத்த ஒரு பெரும் வல்லமையான கரம், நித்திய புயம், அநாதி கரங்கள் நமக்கு அடைக்கலமாக, ஆதரவாக, தாங்குவதற்கும் இயங்குவதற்கும் நடத்துவதற்கும் நமக்கு உண்டு என்று அங்கு சொல்கிறது. நாம் பிறந்த வரலாறு, நாம் இறைவனுடைய பிள்ளைகள், அந்த சராசரங்களை படைத்த இறைவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையை இந்த நட்சத்திரங்கள் நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவதாக இந்த நட்சத்திரங்களை பற்றி நாம் வாசிக்கும் போது, இந்த நட்சத்திரங்கள் பிரம்மாண்டமாக இருக்கிறது. இந்த உலகம் எவ்வளவு பெரியது, 8,000 miles ஏறக்குறைய விட்டம். இந்த உலகத்தை விட 13,00,000 மடங்கு சூரியன் பெரியது. இந்த உலகத்தின் அண்டை கிரகங்கள் ஜூபிட்டர் 1,312 பெரியது. அங்கே சனி என்ற கிரகம் 94 மடங்கு பெரியது. இவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது மனிதனே நீயும் நானும் யார்? சங்கீதத்திலே ஆண்டவர் சங்கீதக்காரன் ஒரு விசேஷமான ஒரு கேள்வி கேட்கிறார். 8வது சங்கீதத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 4வது வசனம், மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இந்த அண்ட சுராசங்களை பற்றி பார்க்கும்போது நம்முடைய உலகம் ஒரு சிறிய தூசி, கடல் கரையிலே காணப்படுகிற மண் துகள் ஒன்று போல இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் யார்? ஒரு தூசி, தூசிக்கும் தூசியானவர்கள். எவ்வளவு படித்தால் என்ன, எவ்வளவு அறிந்தால் என்ன, எவ்வளவு ஞானவான்களாக இருந்தால் என்ன, இந்த உலகத்திலே பெரியவர்கள் பிரம்மாண்டமானவர்கள் என்று பேசப்பட்டால் என்ன? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை, நாம் தூசுக்கு தூசும், சாம்பலுக்கும் சாம்பலமானவர்கள். We are nothing before God. கடவுளுடைய பார்வையிலே நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் ஒரு சூனியம். ஏசாயத்திற்கு இதை பற்றி பேசும்போது அவர் மிக விளக்கமாக இதை குறித்து அவர் சொல்லுகிறார். ஜாதிகளை பற்றி அவர் பேசும்போது அங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை குறித்து நாம் பேசும்போது 15வது வசனம், ஏசாயா 40:15, இதோ ஜாதிகள் ஏற்றசாலையில் தொங்கும் புளியைப் போலவும் சராசரியை படியும் பூசியைப் போலவும் எண்ணப்படுகிறார்கள். அப்படியானால் ஜாதிகள், நேஷன், தூசு என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய புத்தி, நாம் செய்கிற காரியங்கள், நாம் ஆற்றுகிற பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் தூசு. ஆகவே மனிதன் பெருமைப்படுவதற்கென்று ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால்தான் we are something. ஒரு பூஜ்யத்தோடு பக்கத்திலே ஒன்று என்று போட்டால் அதற்கு மதிப்பு இருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒன்று என்ற அந்த ஆண்டவர் நம்முடைய பக்கத்திலே இல்லாவிட்டால், அவரால நாம் நடத்தப்படாவிட்டால், அவர் நம்மை தாங்காவிட்டால், நம்ம எவ்வளவு படித்தால் என்ன, எவ்வளவு அறிவாளிகளாக இருந்தால் என்ன, இந்த உலகத்தில் என்னென்ன ஆற்றல்களை செய்தால்தான் என்ன, நாம் யாவரும் தூசிக்கு தூசும் சாம்பலுக்கு சாம்பலமானவர்கள் என்பதை அங்கு சொல்லுகின்ற தந்தையார் காலையிலே குளித்து விட்டு திருநூறு போடுவார். அப்பொழுது நான் சிறு பையனா இருக்கும்போது கேட்பேன், அப்பா எதற்காக இந்த திருநூறு என்று அவர் சொல்லுவார். இந்த திருநூறு என்பது ஒரு மண் சாம்பல், அதை நெற்றியிலே போடும்போது மனுஷனே நீர் மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய், ஆகவே நீதியை செய், நியாயத்தை செய், இறைவனை நோக்கிப்பார், அதற்காகத்தான் இந்த திருநூறை போடுகிறோம் என்று அவர் சொல்லுவார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மனிதர்கள் மேன்மை பாராட்டுவதற்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே நம்மிடத்தில் இல்லை என்பதை இந்த வானசாஸ்திரம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. மூன்றாவதாக இந்த வானமண்டலங்கள் நமக்கு என்ன சொல்கிறது? உதாரணமாக இந்த வானமண்டலத்திலே ஓடித்திருக்கிற அந்த நட்சத்திரங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள், எவ்வளவு வேகமாக ஓடுகிறது. ஆர்க்டிரஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னதாக அந்த நட்சத்திரம் நம்முடைய உலகத்தை நோக்கி வருகிறதாக அங்கு ஒரு வதந்தி ஏற்பட்டு விஞ்ஞானிகள் ரொம்ப பயந்து போனார்கள். பிரம்மாண்டமான நட்சத்திரம், நம்முடைய சூரியனை விட 1000 மடங்கு பெரியான சூரியன், அது ஒரு வினாடிக்கு 250 மைல் வேகத்தில் அவ்வளவு பிரம்மாண்டமான மார்க்கத்திலே அது வந்து கொண்டிருந்தது. 250 மைல் வேகம் என்று அங்கே நாம் கணக்கிடும் போது கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், ஒரு மணி நேரத்தில் 900,000 மைல் அவ்வளவு வேகத்திலே வந்து பிரயாணம் ஆகி கொண்டிருந்தது. எங்கேயாவது இடித்து விடாதா, எதிலேயாவது மோதி விடாதா? இன்றைக்கு ஒரு காரை அல்லது ஒரு ட்ரெயினை டிரைவர்களை இயக்கி கொண்டு போகிறார்கள். அதே போலவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வான சேனைகள், தேவ தூதர்கள் இந்த உலகங்களை எல்லாவற்றையும் அங்கே ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு டிரைவரை போல ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த பாதையிலே அவைகள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஒன்றோடொன்று மோதுவதில்லை. கடவுள் அந்த நட்சத்திரங்களை அங்கே வழிநடத்துகிறார். அந்த அவருடைய கரத்தினாலே நடத்தப்படுகிற அந்த நட்சத்திரங்கள் எந்த விதமான ஆபத்தும் இல்லாதபடி யுகாயுகமாக தன்னுடைய பாதையிலே ஓடிக்கொண்டே இருக்கின்றன. மோதுவார் ஒன்றுமில்லை, எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவைகள் ஓடுகிற அந்த ஓட்டத்தையும், அந்த சுற்றுகிற அந்த சுற்று பாதைகளையும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்யும் போது ஆச்சரியப்படுகிறார்கள். அதில் எந்த விதமான சலனம் இல்லை. அந்த பாதையிலே அது ஓடிக்கொண்டே இருக்கிறது, இந்த பக்கம் அந்த பக்கம் அசையிறது இல்லை. அந்தந்த பாதையிலே தீர்க்கமாக நிதானமாக வேகமாக ஓடினாலும் அவைகள் புரளாதபடி ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அவர்களை பார்த்தபோது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு போதனை என்ன? அண்ட சராசரங்களிலே உருண்டோடுகிற கோடான கோடி நட்சத்திரங்களை வழிநடத்துகிற ஆண்டவர் இந்த ஏழை பிள்ளைகளாகி நம்மையும் வழிநடத்துவார், நம்முடைய குடும்பத்தை வழிநடத்துவார், நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவார். என்ன ஆகுமோ என்று தேவனுடைய பிள்ளைகள் தெய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமோ, நம்முடைய விவசாயம் என்ன ஆகுமோ, நம்முடைய போக்கு நம்முடைய வரத்து எப்படி முடியுமோ, அப்படிப்பட்ட ஒரு சலனம் ஒரு கவலை தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டியதில்லை. இந்த அண்ட சுராசரங்களிலே பிரபஞ்சத்திலே கோடான கோடி நட்சத்திரங்களை அந்தந்த பாதையிலே வழிநடத்தி வருகிற அந்த தெய்வம் உங்களையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்ற ஒரு பெரிய ஒரு நற்செய்தியை இந்த வேதம் நமக்கு விசேஷமாக சொல்கிறது. சங்கீதக்காரன் இதை பற்றி பேசும்போது கவனிங்கள், 32 சங்கீதத்தில் 8 வசனத்தை வாசிக்கிறேன். 32 சங்கீதம் 8 வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு போதிப்பேன், உனக்கு வழிகாட்டுவேன், உன் கண்ணோடு கூட கண்ணாக இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறார். ஏராளமான வசனங்களை தேவனுடைய அந்த வழிநடத்துதலை பற்றின ஒரு அஷ்யூரன்ஸ் ஒரு நிச்சயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கே கிடைக்கிறது. ஏசாயாவின் புத்தகம் 48 அதிகாரத்தில் திரும்பவும் நான் வாசிக்கும் போது ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனத்திலே ஆண்டவர் அங்கு பேசுகிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பர் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன், நீ நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. அப்படியானால் நம்மை வழிநடத்தக்கூடிய அந்த ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய போக்கையும் நம்முடைய வரத்தையும் வழிநடத்துவர், முக்காலத்தையும் உணர்ந்த அந்த ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன நேரிடும் என்று தெரிந்து நாம் பதறாதபடி, நாம் மோதாதபடி, நமக்கு துன்பு வராதபடி, நமக்கு ஆபத்து வராதபடி தம்முடைய பிள்ழைகளை நிச்சயமாக அங்கு வழிநடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடல் பக்கத்திலே வந்து பாளையம் இறங்கின போது அவர்களை மறுபடியும் பிடித்துக் கொண்டு போகத்தக்கதாக அந்த பார்வோன் 200,000 காலாட்படையோடு கூட 600 ரதங்களோடு கூட 20,000 குதிரை வீரர்களோடு கூட வந்தார் என்று எகிப்தி சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்களை பிடித்துக் கொண்டு போகத்தக்கதாக அந்த இடத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே நான் அந்த இடத்தை போய் பார்த்தேன். 30 மைல் அந்த கடல் இருக்கிறது முன்னாலே, ஆழமான கடல், இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை. ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாலேயும் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது. மலை மேலே ஏறலாம் என்றால் அந்த மலையில ஏராளமான விஷக்கிருமிகள் இருக்கின்றன, அந்த மலையில ஏறுவார்கள் செத்து போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி அபயமிட்டார்கள். எந்த பக்கமும் வழி இல்லை, தப்பித்து போவதற்கு 4 புறமும் அங்கே வழி இல்லாமல் இருக்கிறது. ஆனாலும் இஸ்ரவேல் மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் அந்த செங்கடலை பிளந்து அவருக்கு வழி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் சில சமயங்களிலே பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முடியாமல் 4 பக்கமும் பிரச்சனைகள் வந்துவிட்டிருக்கிறது, என்ன செய்வோம் என்று தெரியவில்லை, வழி என்று எதென்று தெரியவில்லை. உங்களையும் என்னையும் நடத்துகிற கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே, துன்பங்களின் மத்தியிலே, துயரங்களின் மத்தியிலே நமக்கு நிச்சயமாக வழி திறந்து நம்மை நடத்துவார் என்ற ஒரு நிச்சயத்தை இந்த நட்சத்திரங்கள் நமக்கு அங்கு விசேஷமாக நமக்கு கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 4வதாக இந்த நட்சத்திரங்கள் கர்த்தருடைய நட்சத்திரங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை என்ன? அந்த நட்சத்திரங்களை காப்பாற்றுகிறது. எப்படி இந்த நட்சத்திரங்கள் எரிந்து கொண்டே இருக்கின்றன? ஆயிரக்கணக்கான வருஷங்களாக, கோடிக்கணக்கான வருஷங்களாக எரிந்து போனாலும் அந்த நட்சத்திரங்கள் சிறியதாவதில்லை அல்லது குறைந்து போவதில்லை, அவைகள் அழிந்து போவதில்லை. அப்படியானால் எப்படி, எந்த எண்ணெயை ஆண்டவர் அந்த நட்சத்திரங்களை கொடுக்கிறார், எப்படி நட்சத்திரங்களை போஷிக்கிறார், எப்படி அந்த நட்சத்திரங்களை அங்கே தாங்குகிறார் என்று அந்த காரியத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த நட்சத்திரங்களை நான் நோக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு விசேஷமான நம்பிக்கை. காகங்களை கவனி, ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பாருங்கள் என்று மத்தேயு 6 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம், 26 வசனம். ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா? இந்த அண்ட சராசரங்களிலே உருண்டோடுகிற எத்தனையோ சூரியன்களை பார்க்கலாம், சந்திரங்களை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை மிகவும் விசேஷமாக வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. காகங்களை போஷிக்கிற கடவுள், மிருகங்களை போஷிக்கிற கடவுள் உங்களை போஷிக்க மாட்டாரா? ஆகவே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு இப்படிப்பட்ட விசேஷமான ஒரு போஷிப்பை நம்மை தாங்கி ஏந்தி நடத்துகிறது குறித்து வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. 1 பேதுரு புத்தகம் 5:7 வசனத்திலே வாசிக்கிறேன். 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எந்த விதமான கவலைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய கவலைகளையும் பாரங்களையும் நம்முடைய தோளின் மேலே சுமக்காமல் அதை இறைவனிடத்திலே விட்டுவிடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு தலைப்பாதம் தருவேன். இந்த அண்ட சராசரத்திலே அப்படி ஒரு இன்விடேஷன், ஒரு அழைப்பு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேற எங்கும் வருவதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வேதாகமத்தின் ஆண்டவர் நாயகர் இந்த உலகத்தின் மக்களை பார்த்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்கிறார். அது எப்படிப்பட்ட பாரமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட ஒரு சஞ்சலமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, அது கண்ணீராக இருந்தாலும் சரி, என்னிடத்திலே வாருங்கள். அந்த சராசரங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய கரத்தினாலே தாங்கி ஏந்தி நடத்துகிற ஆண்டவர், அவைகளை போஷித்து காப்பாற்றுகிற ஆண்டவர், ஏழை பிள்ளைகளாக நம்மையும் தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார். கழுகு தன்னுடைய குஞ்சுகளை தூக்கி சுமந்து செல்கிறது போல ஆண்டவர் நம்மை தாங்கி சுமப்பார் என்று திருமலை நமக்கு விசேஷ விதமாக அங்கு நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறது. சங்கீதக்காரன் ஒரு சமயத்தில் எழுதும் போது, நான் இளைஞனாயிருந்தேன், இப்பொழுது முதல் வயதுள்ளவன் நானே, என்றாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திரிகிறதை நான் பார்க்கவில்லை என்று அவர் எழுதுகிறார். 37 சங்கீதத்திலே அதை நான் வாசிக்கிறேன். 37 சங்கீதத்திலே ஆண்டவர் இதை குறித்து பேசும்போது 25 வசனத்திலே ஆண்டவர் அதை குறித்து சொல்கிறார், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானே, ஆனாலும் நீதிமான்கள் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அதே சங்கீதக்காரன் மறுபடியும் பேசும்போது 34 சங்கீதத்தில் இன்னொரு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். 34 சங்கீதம் 10 வசனத்தில், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவப்படாது, ஒரு நன்மையும் குறைவப்படாது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோளின் மேல் சுமந்து செல்கிறது போல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, 20 லட்சம் ஜனங்களையும் ஆண்டவர் சுமந்து வந்த நம்முடைய ஒரு சிறு குடும்பத்தை, 10 பேர் அல்லது 7 பேர் அல்லது 5 பேர் உள்ள குடும்பத்தை, நம்முடைய பிசினஸ், நம்முடைய விவசாயம், இவைகளெல்லாவற்றையும் அந்த அண்ட சராசரங்களின் ஆண்டவர் தன்னுடைய தோளின் மேல் சுமக்க மாட்டாரா? வான மண்டலங்களையே உற்று பாருங்கள், கண்ணோக்கி பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் நம்மை போஷிப்பார், தாங்குவார், ஏந்துவார், நடத்துவார். கோடான கோடி நட்சத்திரங்களை போஷிக்கிற கர்த்தர் உங்களையும் என்னையும் போஷிப்பார். அந்த நட்சத்திரங்கள் நமக்கு சொல்லுகிற இன்னொரு விசேஷமான காரியம், இந்த கோடான கோடி நட்சத்திரங்கள் உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் போது, வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒன்றோடு மோதுவதில்லை, ஆண்டவர் அவைகளை காப்பாற்றுகிறார். எந்த விதமான விபத்தும் எந்த விதமான ஆபத்தும் அந்த நட்சத்திரங்களுக்கோ கிரகங்களுக்கோ ஏற்படுவதில்லை. நம்முடைய உலகத்தை சுற்றி 22 கிலோமீட்டர்ல இருந்து 32 கிலோமீட்டர் வரைக்கும் ஒசேன் ஜோன் என்று சொல்லப்பட்ட லேயர் ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இயற்கையாக. அது மற்ற இடங்களில் இருந்து காஸ்மிக் அந்த பிரபஞ்சத்தில் இருந்து வருகிற விஷயம் உள்ள அநேக கதிர்கள், அந்த கதிர்களை அதை அப்படியே எடுத்துக்கொள்ளும், இந்த உலகத்திற்குள்ளாக அது விட்டுவிடாது.
இந்த கதிர்கள் உலகத்துக்குள்ளாக வருமானால் நம்முடைய தோலிலே கேன்சர் என்ற வியாதி ஏற்படும். நம்முடைய விளைந்து வருகிற இந்த தாவரங்கள் எல்லாம் ரொம்பவும் அது அழிந்து போய்விடும். இப்படிப்பட்ட விஷமுள்ள இந்த கதிர்கள் எல்லாவற்றையும் உலகத்துக்குள்ளாக வராதபடி தடுத்து பாதுகாப்பதற்காக அந்த ஓசேன் ஜோன் என்று சொல்லப்பட்ட ஒன்றை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நாம் சுகமாக வாழ முடிகிறது. என்றாலும் இன்றைக்கு பெட்ரோலை அதிகமாக உபயோகித்த அந்த கேஸ் அப்படியே மேலே போய் போய் அந்த ஓசோன் சோனிலே பலவிதமான ஓட்டைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்தில் கேன்சர் வியாதி அதிகமாக அதிகரிக்கும், தாவரங்கள் தங்களுடைய பலனை கொடுக்காது என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் நம்மிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காப்பாற்றுகிறார், எந்த கிரகத்துக்கும் ஆபத்து வராதபடி, எந்த நட்சத்திரங்களுக்கும் எந்த குறைவும் ஏற்படாதபடி காப்பாற்றுகிறார். He who protects the heavenly stars will protect you and protect me. அந்த நட்சத்திரங்களை எல்லாவற்றையும் எந்த ஆபத்தும் இல்லாதபடி காப்பாற்றுகிற கர்த்தர் உங்களையும் என்னையும் எந்த விதமான ஆபத்து இல்லாதபடி காப்பாற்றுவார் என்ற ஒரு விசேஷமான ஒரு செய்தியை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கு கொடுக்கிறார். தேவ நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சங்கீதக்காரன் அங்கே பாடுகிறார். நீ மரணத்தின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் எந்த பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது என்று 23 சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், அது உன்மேல் புரண்டு போவதில்லை என்று ஏசாயா 43 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். தண்ணீரோ அல்லது சூரியனோ அல்லது சந்திரனோ அல்லது மின்சாரமோ இந்த உலகத்தின் எந்த விதமான சக்திகளும் தேவனுடைய பிள்ளைகளை தொடாது என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அது விசேஷ விதமாக அங்கு சொல்கிறார். 34 சங்கீதத்திலே ஆண்டவர் இன்னொரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். கர்த்தருடைய தூதன் 7 வசனம், அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை சுற்றிலும் தேவ தூதர்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவர்களை மீறி எந்த சக்தியும் நம்மை தொட்டுவிட முடியாது. பிசாசின் சக்திகளாகட்டும், அது மந்திரமாகட்டும், அது பிள்ளை சூரியமாகட்டும், அல்லது உலகத்தின் வேறு எந்த விதமான சக்திகளாக இருக்கட்டும், அந்த சக்திகளினால் தேவனுடைய பிள்ளைகளை அவன் தொட முடியாத சக்திகள் தொட்டு நம்மை அழைக்க முடியாது என்பதை குறித்து வேதம் நமக்கு விசேஷ விதமாக அங்கு சொல்கிறது. 6வதாக, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு நேரமில்லை என்றாலும் சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அண்ட சராசரங்களை படைத்த அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவராக இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை தோளின் மேல் சுமந்து செல்கிறது போல உங்களை நான் சுமந்து செல்கிறேன் என்று உபாகமம் 1 31 வசனத்திலே நான் வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 147 சங்கீதத்திலே ஆண்டவர் நட்சத்திரங்களை பற்றி பேசும்போது ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்கிறார். 147:4 வசனத்திலே அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். எவ்வளவு நட்சத்திரம் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். ஒரு மந்தையிலே 100 ஆடு இருக்கிறது என்று மேய்ப்பனுக்கு எவ்வளவு நிச்சயமாக தெரியுமோ, அதே போல எத்தனையோ கோடான கோடிகள் மனிதனுடைய கணக்கெல்லாம் பொய்த்து போகத்தக்கதான அவ்வளவு ஏராளமான நட்சத்திரங்கள் இருந்தாலும் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் கணக்கிட்டு வைத்திருக்கிறார். திருமறையிலே ஒரு விசேஷமான ஒரு வசனம் உண்டு. அந்த வசனத்தை நான் வாசித்த போது நான் ஆச்சரியப்பட்டேன். மத்தேயு 10 அதிகாரத்திலே 30 வசனத்திலே ஆண்டவர் இதை குறித்து பேசும்போது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடியாவது கடவுளுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் சொல்கிறார். நம்முடைய அங்கங்கள், அவயவங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கணக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்று வேதம் அங்கே நமக்கு சொல்கிறது. நீ உருவேற்படும் நாட்களுக்கு முன்னதாகவே உன் தாயின் கற்பத்திலே நீ இருக்கும்போது உன் அவயவங்கள் எல்லாவற்றையும் நான் எழுதி வைத்திருக்கிறேன் என்னுடைய புத்திரத்திலே என்று ஆண்டவர் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஆண்டவரை பற்றி வேதம் நமக்கு சொல்கிறது. நம்மை பேர் சொல்லி அழைக்கிறார். நம்முடைய பேரெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். மகனே மகளே என்று பேர் சொல்லி அழைக்கிறார். ஏனென்றால் உங்களையும் என்னையும் அவர் விசேஷ விதமாக நேசிக்கிறார் என்று வேதம் அங்கே சொல்கிறது. இந்த திருமறையிலே நாம் காண்கிற ஒரு விசேஷமான செய்தி கடவுள் நம்மை எவ்வளவாக நேசித்தார் என்ற அந்த செய்தி. எவ்வளவாக நம்மை நேசித்தார், நானும் நீங்களும் இந்த உலகத்தின் பாவத்திலே இருந்து விடுபட்டு தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திலே போவதற்காக தம்முடைய ஜீவனையும் அந்த கல்வாரி சிலுவிலே அவர் பலியாக கொடுத்தார் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. வானமண்டலங்களை பாருங்கள், அவைகளில ஓடுகிற நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற இந்த தூதர்கள், நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு. அவன் நமக்கு ஒரு தலப்பனாக இருக்கிறார். அவன் நமக்காக கவலைப்படுகிறார். He has a plan for each and every one of you. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற ஒரு திட்டம் என்ன? நீங்களும் நானும் வரப்போகிற காலத்தில் எப்படி இருக்க போகிறோம்? நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க போகிறார்கள்? தானியேலின் புத்தகம் 12:3 வாசிக்கிறேன். தானியேல் 12:3 நான் வாசிக்கிறேன். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும், எந்தென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்படியானால் உங்களுக்கும் ஆண்டவர், எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய திட்டம் என்ன? நீங்களும் நானும் இந்த நட்சத்திரங்களை படிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நட்சத்திரங்களைப் போல வான மண்டலங்களிலே பிரகாசிக்கிற பெரிய சூரியனைப் போல் இருப்போம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனுடைய தாற்பயம் என்ன? நீங்க நினைத்து பாருங்கள், அதை பற்றி சிந்தித்து பாருங்கள். பிரகாசிக்கிற ஒரு பெரிய வெளிச்சமாக அண்ட சராசரங்களில் உள்ள அனைவரும் அந்த நட்சத்திரத்தை பார்த்து, ஓ, இது மிஸ்டர் சேகர், இது மிஸ்டர் சாமியல் என்று சொல்லத்தக்கதாக நம்மை ஆண்டவர் வான மண்டலங்களிலே வைப்பார். அண்ட சராசரத்தின் அத்தனை மக்களும் நம்மை நோக்கி பார்ப்பார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வார்கள். நீ நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். மண்ணிலே போய் மக்கி போகிறவர்களா நாம், அல்லது இந்த உலகத்தில் அலைச்சடிப்பட்டு கூனி குறுகி ஒன்றுமில்லாமல் போகிறவர்களா நாம், அல்லது இந்த உலகத்தில் வரப்போகிற பயங்கரமான காரியங்களிலே சிக்கி தவித்து அழிந்து போகிறவர்களா நாம்? தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இந்த வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகள், இதை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள், அவருடைய வருங்காலம் என்ன? அவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வருங்காலம் என்ன? அவர்கள் வான மண்டலங்களிலே பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள். நட்சத்திரங்களை பார்க்கிற மகனே மகளே, வானத்தை நீ நோக்கி பார்க்கும்போது அங்கு மின்னி மின்னி ஒழுகிற அந்த விண்மீன்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் உங்களோடு என்னோடு என்ன பேசுகிறார்? நீயும் ஒரு நாள் அந்த நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பாய். அதற்கு அத்தாட்சியாக என்னையும் உங்களையும் அந்த நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க ஆண்டவர் வானத்திலே வைப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று அந்த திருமறை சொல்கிறது. அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம்
மற்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வழிகாட்டு மொழி வேத ஆராய்ச்சி சொற்பொழிவு கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், உங்கள் யாவரையும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களை வருக வருக என்ற அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். நம்முடைய தொடர்ச்சியான கூட்டம் இன்று ஆரம்பமாக இருக்கிறது. இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ள அங்காங்கே இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காஞ்சிபுரம் பட்டணத்தில் உள்ள அனைவரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். அனைவரும் வாருங்கள் என்று உங்களை நாங்கள் அழைக்கின்றோம். இந்நாளிலே நம்முடைய வரம் பெற்ற ஊழியக்காரர் போதகர் இளங்கோவன் இயேசுதாஸ் அவர்கள் ஒரு நல்ல சொற்பொழிவினை நமக்கு ஆற்றும்படியாக இருக்கிறார்கள். நீலவானமே, நீ சொல்வதென்ன? பிரபஞ்சத்தில் நமது உலகத்தை தவிர அண்டவழியிலே வேறு ஏதாவது உலகங்கள் இருக்கின்றனவா? அங்கே மக்கள் வாழ்கிறார்களா என்ற நல்ல சொற்பொழிவுகளை ஆரம்ப நாட்களிலே நாம் கேட்கும்படியாக இருக்கின்றோம். அங்காங்கே இருக்கின்ற அனைத்து மக்களும் எந்த வேறுபாடுமின்றி இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ள உங்களை நாங்கள் அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். இந்த நாளின் கூட்டத்தை நாம் ஒரு சில பாடல்களால் தேவனை துதித்து பாடி இந்த கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கத்தக்கதாக இருக்கின்றோம். இந்த கூட்டத்தை நாம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக நாம் அமர்ந்த இடத்திலேயே ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி நம்மை உண்டாக்கின இறைவனை நோக்கி பிரார்த்தனை ஒன்று செய்து நமது கூட்டத்தை நாம் ஆரம்பிப்போமாக. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல தேவனே, அண்ட சராசரங்களையும் கோடிக்கணக்கான உலகங்களை உண்டாக்கின தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காஞ்சிபுரம் பட்டணத்திலே உமது நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, இந்த பட்டணத்துள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிவிக்கும்படியாக ஆண்டவரே உமது பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் இங்கே கூடி வர செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். போதர் இளங்கோவன் இயேசுதாஸ் அவர்களை கர்த்தருக்கு அழைத்து வந்ததற்காக நன்றி, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனே, நாங்கள் இந்த கூட்டத்தை உம்மை நம்பி உம்மை சார்ந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக இதை நாங்கள் ஆரம்பிக்கத்தக்கதாக இருக்கின்றோம். கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் இந்த கூட்டங்கள் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் கூட இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு மகனும் மகளுக்கும் சுகபலன் ஆரோக்கியமான சரீரம் கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சமூகம் எங்களோடு கூட இருப்பதாக. எந்த அந்தகார லோகாதிபதியின் சக்திகளோ கொல்லாங்கனுடைய ஈடுபாடுகளோ ஒன்றுமில்லாதபடி தேவனே உடைய வல்லமை இங்கே விளங்கத்தக்கதாக, உம்முடைய அற்புதம் இங்கே விளங்கத்தக்கதாக நீர் கிரிகை செய்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடி வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதி தரலாம். பாடல்களால் நாங்கள் உம்மை துதிக்கின்ற துதியை கர்த்தர் அங்கீகரித்தரல வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே. ஆமென்.
யாவரும் பக்தி வினயமாக கண்களை மூடி தேவ சமூகத்தில் நிற்போம். அப்பொழுது திரு சாமுவேல் முத்தையா ராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
ஜெபிப்போம். துதிகளுக்கும் தோத்திரங்களுக்கும் பாத்திரமான எங்களை காத்து வழிநடத்தும் வல்ல ஆண்டவரே, ஜீவனு இந்நேரத்திலே நீர் என்றோ குறிப்பிட்டபடியாக இன்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து 40 நாட்கள் நல்லதொரு நாட்களாக நகரில் உள்ள மக்கள் அனைவரும் பயன்பெறத்தக்க விதத்திலே, பலரும் பலனடையத்தக்க விதத்திலே உம்முடைய திருவுளச்சித்தப்படி இந்த இடத்தை நீர் காண்பித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் தேவரீர் சாமி, இந்த கூட்டங்கள் நடைபெறும் ஒவ்வொரு நாட்களும் பல ஆட்களுடைய கூட்டத்தை கொண்டு வரத்தக்க அளவிற்கு நீர் இதை ஒரு மாபெரும் கூட்டமாக மாற்றிக் கொடுமப்பா. ஆண்டவரே, நீர் நினைத்தால் வனாந்தரம் வாழ்விடமாகும், கற்பாறை நீரூற்றாகும், கண்மலை தண்ணீர் தடாகமாகும், அவாந்தர வெளி ஆறாக மாறும். சுவாமி, அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன், இதோ உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தெரிந்தெடுத்து